முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மனநலம் பேணுவோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் பற்றி திருச்சி ஆத்மா மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் எம் ராஜாராம் அவர்கள் நமக்கு பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனநலன் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. மனிதனுடைய வாழ்க்கைக்கு உடல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணுமோ அதே போல மனநலனும் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த வகையில இன்னைக்கு மனநலன் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி மருத்துவர் ஐயா அவர்களோட இன்னைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க. ஐயா,
புதுகை எஃப்எம் நேயர்களுக்கே வணக்கம். நான் டாக்டர் எம் ராஜாராம், மனநல மருத்துவர். திருச்சியில் உள்ள ஆத்மா மனநல மருத்துவமனையிலிருந்து இப்பொழுது உங்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறேன். நான் கடந்த 20 வருடங்களாக மனநல மருத்துவராக இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் மனநல மருத்துவத்தில் பல வகையான நோய்கள், டிப்ரெஷன், மனச்சிதைவு நோய், பைபோலார் டிசார்டர் மற்றும் மன அழுத்தம், ஆங்ஸைட்டி டிசார்டர், அது மாதிரி குழந்தைகள், பெரியவர்கள், அனைத்து வயதினருக்கும் வருகிறது. அது மாதிரி ரோட்ல இருக்கிற மனநலம் பாதித்தவர்களை அழைத்து வந்து சிகிச்சை அளித்து அவர்களை திரும்ப கொண்டு போய் ஹோம்ல சேர்க்கிறோம். போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு போதை பழக்க மறுவாழ்வு மையம், குடிபோ, அதாவது டி அடிக்ஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். அதுல அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். அது இல்லாம டே கேர் சென்டர் இருக்கு. இங்க அனைத்து வகையான சிகிச்சைகளும், இப்ப லேட்டஸ்டான இருக்கிற ஆர்டிஎம்எஸ், இசிடி, அது போன்ற சிகிச்சைகளும் நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். சராசரியாக ஒரு நாளைக்கு 150-200 பேஷண்ட் வராங்க. ஸோ கடந்த 20 ஆண்டுகளாக இங்க சிகிச்சை பெறுது கொண்டிருக்கிறோம்.
ஐயா, இப்ப ஒரு மனிதனுக்கு பொதுவா மனநலன் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, அதுக்கு என்னென்னங்க காரணிகள்?
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல பல வகையான நோய்கள் வருகிறது. உதாரணமாக ஹார்ட்ல வரலாம், லங்ஸ்ல வரலாம், பிரெயின்ல வரலாம். அது மாதிரி மனநலமும் ஒரு வகையான நோய்கள், மனநலம் பாதிப்பினால் வருவது மனநோய் என்றோம். உதாரணமாக அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா. ஏன்னா எந்த அளவு உடல்ல இவ்வளவு வியாதி இருக்கோ அந்த வியாதி வராம இருக்குன்னா மனசு நல்லா இருக்கணும். மனநலம் பாதிச்சாலே மற்ற நோய்களும் ஈஸியா வந்துடும். ஸோ அப்ப மனநலம்ங்கிறது, மனநோய் அப்படிங்கிறது மனதினால், அதாவது மைண்டு, அந்த மைண்டு பாதிக்கிறதுனால வர்றதுதான் மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ் அப்படின்வோம், மனநோய் அப்படின்வோம். ஆனா நிறைய பேருக்கு மைண்ட்னா அது எங்க இருக்குன்னு தெரியாது. இது எப்படி நம்ம கண் பார்வையில பார்க்கிறோங்கிறத நம்ம காட்ட முடியாது. கண்ணுல பாக்குறோம், ஆனா பார்வைனா என்னன்னு தெரியாது, ஒளினா என்னன்னு தெரியாது. அது மாதிரிதான் மனசு. மனசுங்கிறது மூளையோட செயல்பாடு. அந்த மூளையில இருக்கிற கெமிக்கல், அந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த மாதிரி மனதை கொண்டு வர்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம செய்யற செயல்பாடுகள், நம்மளுடைய உணர்வுகள், இது மூணும் சேர்ந்ததுதான் மனசு அப்படின்வோம். இதுல ஏதாவது பாதிச்சதுன்னா மனநலம் பாதிச்ச மாதிரி வரும், மற்றதும் பாதிக்கும்.
ஐயா, இப்ப மனநல கோளாறு அப்படிங்கிறது பல காரணிகளால வரக்கூடியது. அந்த வகையில இப்படி ஏற்படக்கூடிய மனநல கோளாறு அல்லது மனநல பாதிப்பு அப்படிங்கிறது பரம்பரையா வரக்கூடிய ஒரு நோயாங்கய்யா?
ஆக்சுவலி மனநலம், மனநோய் அப்படிங்கிறது ஆதிகாலத்துல இருந்தே இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கு நேற்று அல்ல, திருவள்ளுவரே மனசை பத்தி ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கிறாரு, மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா போலும் தரும்னு. அதே மாதிரி ராமாயணத்திலேயே வந்து மனநலம் பாதிச்ச மாதிரி எல்லாம் வந்திருக்கு கதைகள். பகவத்கீதை, பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றது ஒரு வகையான சைக்கோ தெரப்பி அப்படின்வோம். அப்பதான் வந்து அவருடைய மனசை வந்து மாத்துறாரு, மனநலத்தை காக்குறாரு. அதெல்லாம் அப்ப இருந்தே இருக்குது. இப்போ மன, இப்ப வந்து மனநோயை பத்தி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மனநோய்க்கு ஒரு காரணமாக மூளையில் உள்ள கெமிக்கல், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எனப்படும் கெமிக்கல்ல மாற்றம் வரும்பொழுது அவர்கள் மனநலம் பாதிக்கப்படுது. நல்லா இருக்கிறவனுக்கு அந்த டோபமைன் கெமிக்கல் மாறினா அவனுக்கு ஒரு சந்தேக நோய் வருகிறது. நல்லா இருக்கவங்களுக்கு அந்த செரட்டோனின் கெமிக்கல் மாறினா அவனுக்கு தற்கொலை எண்ணம் வருகிறது. அந்த கெமிக்கல் மாறுறதுக்கு காரணம் எது வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த மாற்றம் வந்துவிட்டால் அவர்கள் மனநலம் பாதிக்கும். இதுக்கு வந்து உதாரணமா நம்ம வளர்ப்பு முறைகள், மன அழுத்தம். நாட்டுல நம்மளுக்கு டெய்லி பிறந்ததுல இருந்து சாகும் வரை நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம். அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம மனசை பாதிக்கும். அதுவும் இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகம். உதாரணமாக கொரோனாவுக்கு அப்புறம், இந்த கொரோனா நோய்க்கு அப்புறம் என்னன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்குறப்ப பல வகையான நோய்களோட இப்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம், பழங்காலத்துல வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்க, அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து படிப்பு வேலை அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நோய்கள் வருகிறது, நிறைய இழப்புகள் அதிகம். ரெண்டாவது டிஜிட்டல், இப்ப எல்லாருமே வந்து ஆன்லைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கிளாஸஸ்ல இருந்து. அதனால தவறான வழிகளில் அதை பயன்படுத்துறதாலையும் மனநலம் பாதிக்குது. இப்போ ஆன்லைன் கேமிங்கு, அல்கஹால், போதை பழக்கம், ரெண்டாவது வந்து இந்த சோசியல் மீடியா, இந்த காலகட்டத்தில் இப்ப ரம்மி, இது மாதிரி விளையாட்டுகள் மக்களை ரொம்ப பாதிக்குது.
ஐயா, இப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த மன அழுத்தம் ஏன் ஏற்படுது? இந்த மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதுக்கு என்னென்ன எல்லாங்க ஐயா காரணிகளா சொல்லப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆக்சுவலாக காமனாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிப்ரெஷனுங்கிறது வந்து மனக்கவலை இல்லாத மன அழுத்தம். இப்போ அது எப்போ வருது, மனசுங்கிறது எந்த வயசுல பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா எப்போ வேணாலும் பாதி. பிறந்த குழந்தை அழுகிறதுங்கிறதே வந்து ஒரு மன அழுத்தம் தான் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் தாயின் வயிற்றுல இருந்த அந்த குழந்தை வந்து அந்த சுகம் கிடைக்காம வெளியில வந்தோடனே முதல்ல அழ ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து ஆரம்பிக்கிற மன அழுத்தம் சாகர வரைக்கும் வரும். ஸோ நம்ம வந்து வர பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றோம், அதாவது போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து. மற்றவங்களை பார்த்து இப்போ பக்கத்து வீட்டில் வந்து இந்த பையன் இப்படி படிக்கிறான், நீ ஏன் படிக்கலன்னு சொல்றது, அவங்க இந்த மாதிரி வண்டி வச்சிருக்காங்க, அவங்க வீடு கட்டுறாங்க நீ. ஸோ அப்போ என்னன்னா நம்ம லிமிட்டேஷன், நம்மளுடைய வரையறை தெரியணும், நம்மளுடைய லெவல் தெரியணும். எப்பயுமே நோ சொல்ல கற்றுக்கணும். நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, தூக்கமின்மை, பல வகையான மன அழுத்த பிரச்சனைகள், போதை பழக்கங்கள், இதெல்லாம் வர்றப்ப அந்த ஆணோ பெண்ணோ வயசு வித்தியாசம் இல்லாமல் சிறு வயது முதல் பெரும் வயது வரைக்கும், 90 வயது வரைக்கும் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி படிப்பை பத்தி கவலைப்படாம, படிப்பு படிச்சவங்க படிக்காதவங்கன்னு பாகுபாடு இல்ல, செலவு காசு இருக்கவங்க இல்லாதவங்க அப்படின்னு பாகுபாடு இல்லாம யாருக்கு வேணாலும் மன அழுத்தம் வரலாம், கவலைகள் வரலாம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல மன அழுத்தம் தான் மிக அதிகமாக உலக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ரீசன்ட் ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கிறது.
ஐயா, இப்ப மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனநலன் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகைகள், மனநலன பேணக்கூடிய வழிகள் என்னென்னு ஐயா?
ஆக்சுவலி நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியம், அது மாதிரி உள்ளம் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா சிறு வயது முதலே நம்ம வந்து சில அடிப்படை நல்ல பழக்கங்கள், உதாரணமா ஒரு யோகா, மெடிடேஷன், கோயிலுக்கு போறது, பக்தி, இது அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கிறது, டயட் மேனேஜ்மெண்ட்டு, பேசுறது, நிறைய பேர்கிட்ட பழகணும், சோசியலைசேஷன் இருக்கணும். அதே டைத்துல தவறான வழி எது, நல்ல வழி எது, எப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த காலத்து இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் 12-1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்காங்க, பகல்ல 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. தே ஓன்ட் டேக் மார்னிங் ஃபுட்டு. ரெண்டாவது அவங்கவுங்க தனி உலகம், ஏன்னா இப்போ மொபைல் மட்டும்தான் அவங்களுக்கு உலகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மொபைல்லே அவங்களுடைய வாழ்க்கையை போறதுனால அவங்களால கேம் எல்லாம் விளையாடணும். அந்த காலத்துலலாம் நம்ம கபடி, கோகோ, இல்லைன்னா ஃபுட்பால், கிரிக்கெட் இப்படிலாம் விளையாடுவோம். இப்பெல்லாம் எல்லாமே மொபைல் கேம் தான் விளையாடுறாங்க. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், போதை பழக்கங்கள். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சிறுவர்கள், ஒரு 5வது படிக்கிற பையன், 6வது படிக்கிற பையன்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வகையான போதை பழக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி பேரண்ட்ஸோட கைடு, அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கப்ப அப்பா அம்மா கைட் பண்ணுவாங்க, இப்பெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பாவும் ஒர்க் பண்ணுவாங்க, அம்மாவும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து யார்கிட்ட பழகிறதுன்னு தெரியாது. இவங்க அவங்க ரெண்டு பேரும் வேலையை விட்டு வந்தோடனே அவங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா நீங்க ஃபேமிலியோட டெய்லி ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரமாவது பேசணும், அதில் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும், வாரத்துல ஒரு நாள் வந்து ஃபேமிலியோட வெளியில அவுட்டிங் போயிட்டு வரலாம். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்கிட்ட ஒரு நண்பராக பழக வேண்டும், அவங்கள மிரட்டுறது, திட்டுறது, அடிக்கிறது அப்படின்னா அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு கணக்கு இல்லை. ஸோ அப்போ அவங்க ஏமாத்த கத்துக்கிறாங்க, நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி கட்டாயப்படுத்தும் போது உதாரணமாக ஒரு மாணவனோ மாணவியோ படிக்க முடியல, இவங்க பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடுத்தாங்கன்னா அவங்க தீய பழக்கத்துக்கு போக சான்ஸ் உண்டு. வேற ஒரு நண்பன் வந்து அவங்க இப்படி வா, நீ இப்படி போலாம், அப்படி போலாங்கிறப்ப அவங்க மாறிடுறாங்க. ஸோ சிறு வயது முதலே எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நாம நல்லா இது பண்ணலாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்தோம்னா ஸ்லீப் டிப்ரைவேஷன், தூக்கமின்மை முக்கியமா மனநலம் பாதிக்கிறதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி போதை பழக்கம், இதெல்லாம் விட்டு வெளியில வர்றப்ப நம்ம மனநலம் பாதிக்காம நல்லபடியாக வாழ்க்கை வாழலாம்.
ஐயா, இப்ப ஒரு மனிதனுடைய மனநலன் பாதுகாப்பா இருக்கணும், ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற வகையில அவன் வாழக்கூடிய சுற்றுப்புற பகுதிகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த மனநலனோட தொடர்புள்ளதா இருக்குங்க ஐயா?
ஆக்சுவலி பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வச்சுக்கணும், சுத்த கூட இருக்கவங்க பக்கத்து நெய்பர் ஹவுஸ்ல எல்லாம் வந்து ஒரு கார்டினல் ரிலேஷன்ஷிப், அந்த எல்லாருக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்கு. யாருக்கிட்ட எந்த அளவு நம்ம பேசலாம், யார்கிட்ட எந்த அளவு பழகலாம், லிமிடேஷன் இருக்கு. அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கவும் கூடாது, அதே டயத்துல ஒதுங்கி போகவும் கூடாது. பழகும்போது நம்ம லிமிடேஷன் பார்த்து பழகிறது, தேவையானவற்றை சொல்லணும். அவங்க சொல்றதுல இருந்து நல்ல பழக்கத்தை எடுத்துக்கலாம், தீய பழக்கத்துக்கு நாம அடிமையாக கூடாது. அது மாதிரி சிலர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மத்தவங்க வந்து எமோஷனலா டிஸ்டர்பா இருப்பாங்க, அது தெரியாம நாம அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதோ அவங்களுக்கு, அது மாதிரி இருந்தா அவங்க வெளியே வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். யாரு ஒருத்தவங்க வந்து அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள், உதாரணமா பாக்குறப்ப தூக்கமின்மை எல்லாருக்குமே இருக்கும், சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும், கவலை எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி சில டைம் வந்து என்னடா வாழ்க்கைன்னு நினைப்போம், சில டைம் வந்து சந்தோஷமாவும் இருக்கும். ஆனால் இது அளவுக்கு மிஞ்சி போனால் அது மனநலம் மனநோய்ங்கிறோம். உதாரணத்துக்கு இந்த பிரச்சனைகளால ஒருத்தவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸோ குடும்ப சூழ்நிலையோ பொருளாதார சூழ்நிலையோ அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் மனநோய், இல்லைன்னா வந்து அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி இருக்கும்போது அவர்கள் வந்து ஆலோசனைக்கு, மனநல ஆலோசனைக்கு வரலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு இப்படி கை மாறி போயிடுச்சு, எந்த நேரமும் கவலைப்பட்டுட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு டிப்ரெஷன் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துட்டா எவ்வளவுதான் கோடி சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு கவலை, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், கில்ட் வந்துடும், நம்ம என்னதான் வாழ்க்கை ஏண்டா இருக்கணும், நமக்கு எதிர்காலமே இல்லை, இறந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருப்பான். நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா பேச மாட்டாங்க. மற்றவங்க சார் உனக்கு எல்லா வசதியும் இருக்கு, எதுக்கு சார் கவலைப்படுறான். ஆனால் அவன் கவலை வந்து தானா வரல, அந்த கெமிக்கல் மாறினதுனால வருது. ஸோ அப்போ அவருக்கு அந்த மாத்திரையோ மருந்த கொடுத்து மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு, தைரியம் ஆகிறாரு. புரியுதுங்களா? அதுதான் நம்ம செய்யணும்.
ஐயா, இப்ப ஒரு சில பேருக்கு எந்தவித காரணிகளையுமே இல்லாம ஒரு எதிர்காலத்துல ஒரு வாழ்க்கை இப்படி ஆயிருமோ அல்லது அப்படி நடந்துருமோ, ஒரு இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்துருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனையிலேயே ஒரு மனப்பதட்டம், அதுவே ஒரு மனநோயா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் ஏற்படுது? இதுல இருந்து எப்படி உங்க விடுபட்டு ஒரு பொதுவான ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்றது? ஐயா,
இதெல்லாம் பாக்குறப்ப இந்த பயாலஜி வளர்ப்பு முறை, நிறைய பேர் வீட்டுல அப்பாவும் அம்மாவும் வந்து கைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பா ஒரு காரியத்தை செய்யணுவாரு, அம்மா செய்யாதன்னு. அப்ப வந்து அந்த குழந்தைக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி வளர வளர ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க, அவங்களும் வந்து இவங்களுடைய கேரக்டரை மாத்த பார்ப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல வந்து மூளையினால டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப, ரெண்டாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி தூக்கமின்மையோ இல்ல வேற பிரச்சனைகளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் வந்து அந்த கெமிக்கல் மாற சான்ஸ் உண்டு. இப்படி கெமிக்கல் மாறும்போது இன்ஷியலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்ப்பாங்க, எனக்கு இது மாதிரி அப்பப்ப தோணுதுடா, தூக்கம் வரல, ஒரு மாதிரி டல்லா இருக்கேன், முதல் மாதிரி ஒரு சோசியலைசேஷன் வரல, எங்க நேரமும் தனியாமையா இருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்ஷியல் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு வந்துடணும். அப்படி இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, போட எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், நீ நடிக்கிற இல்லைன்னா நீ இது மாதிரி செய்யற அப்படின்னு சொல்ல. அப்ப இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனால தான் வருது, அந்த மூளையில இருக்கிற மனநோய்க்கான கெமிக்கல் மாறி இருக்கிறதால தான் வருதுங்கிறப்ப, அவங்களுக்கு நம்ம அதை தெளியப்படுத்தணும். அதுக்குரிய மாத்திரை, நம்ம எப்படி சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்புக்கு மாத்திரை போடுறோமோ அது மாதிரி ஒரு மாத்திரை ரெகுலராக ஒரு 3 மாசமோ 6 மாசமோ போடுறப்ப அந்த மனக்கவலை மாறிடும். நிறைய பேர் வந்து தற்கொலை எண்ணத்துக்கோ இந்த மாதிரி மனக்கவலை அதிகமாகி ஏதாவது பிரச்சனைகளுக்கு மாற்றுறப்ப இந்த மாத்திரை மருந்தால வெளியே வந்து நல்லா வாழ்ந்து காட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சரித்திரத்துலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கவங்களாம் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க, டிப்ரெஷன் வந்தவங்களா இருப்பாங்க, மனநோய் ட்ரீட்மெண்ட் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தா அவங்க வெளியே வந்துடலாம், கவுன்சிலிங் பண்ணாலும் வெளியே வந்துடலாம்.
ஐயா, நீங்க சொன்னது போல இன்னைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளால வருது, பொதுவா எல்லாருக்குமே வருது. ஒரு சில பேர் இந்த அதீத ஒரு மன அழுத்தத்தின் காரணமா நமக்கு இந்த வாழ்க்கை வந்து போதும், இனிமே நம்மளால ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்ல முடியாது, நம்ம இந்த வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டுறது, அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து பின்பற்றுறது அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தற்கொலை தடுப்பு நடவடிக்கைகள், குறிப்பா அந்த நிலைமையிலிருந்து மீட்டு அவங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகளை நீங்க சொல்ல விரும்புறீங்க ஐயா?
அதாவது தற்கொலை எண்ணங்கள் யாருக்கு வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். அதனாலதான் நாங்க வந்து எங்க மருத்துவமனையில வந்து 24 மணி நேரம் தற்கொலை தடுப்பு நம்பர் ஹாட்லைன் வச்சிருந்தோம். அதாவது 8 9 0 1 9 0 1 9 0 1 இந்த நேரத்துக்கு 24 மணி நேரத்துல எப்ப நீங்க பேசினாலும் இமீடியட்டா உங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். 8 9 0 1 9 0 1 9 0 1 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஏன்னா தற்கொலை எண்ணங்கிறது ஒரு எண்ணம் தான். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த நேரத்துல நாம சொன்ன மாதிரி மனக்கவலை அதிகமாயிடுச்சு, அவங்க வழிமுறைகள்லாம் எந்த வழி என்னன்னு தெரியல, அந்த டயத்துலதான் இப்படி ஒரு எண்ணத்துக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னதான் பாசிட்டிவ் வழி இருந்தாலும் அந்த டிப்ரெஷன் கெமிக்கல் மாறினதுனால அவங்களுக்கு நெகட்டிவ் வழி தான் பெருசா தெரியும். ஸோ அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம பேசி ஒரு ஹோப் கொடுத்து அவங்கள வெளியில கொண்டு வந்தோம் செய்ய, அதுக்கப்புறம் என்ன சாதிக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால தற்கொலை என்ன வந்தா இமீடியட்டா நீங்க மனநல ஆலோசகரை வந்து அட்டாக் பண்ணிடணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்க தர மருந்து மாத்திரைகளை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்வயர்மெண்ட் என்னன்னா நிறைய பேர் இன்னைக்கு தற்கொலைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஒண்ணு போதை பழக்கம். என்னன்னா சின்ன வயசுல இந்த காலத்துல ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஆன்லைன் இதை வச்சு வெப் ப்ரௌசரை வச்சு நிறைய இடத்துல வந்து இன்ஜெக்ஷன், அல்கஹால், கன்னபிஸ், கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ்பெஷலி நிறைய ஜிம்கள்ல வந்து உடற்பயிற்சி செய்யறேன்னு போயிட்டு அந்த உடற்பயிற்சிக்காக ஒரு ஊக்க மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊக்க மருந்து நாளடைவுல பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களுடைய மனநலம் பாதிச்சு அதனால தற்கொலை பண்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். நல்ல ஹேபிட் எது, பேட் ஹேபிட் எதுன்னு பார்த்து நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். நம்ம செய்யறது நல்லதா தப்பா என்பதை நல்ல அறிந்தவர்களிடம் பேசி இது பண்ணணும். அதுக்கு மெயினா பேரண்ட்ஸ், எப்பயாவது நம்ம பையனோ பொண்ணோ திடீர்னு நம்மகிட்ட பழக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நேரம் ரூம்லயே இருக்காங்க, ரொம்ப நேரம் போன் பேசுறாங்க, கோவப்படுறாங்க அடிக்கடி, திடீர்னு பார்த்தா இப்ப பசங்கன்னா பாத்ரூம்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, பிளட் ஸ்டெயின் இருக்கு, ட்ரெஸ்ல எல்லாம் பிளட் ஸ்டெயின் இருக்கு, இல்லைன்னா நெருப்பு சுத்த மாதிரி ஏதாவது இருக்கு, இல்லைன்னா வந்து வாய் கொளருது, அது மாதிரி எது இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசி அப்படியா இனிஷியல் ஸ்டேஜ் ஆனா இமீடியட்டா டாக்டர்கிட்ட கொண்டு வந்தா அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம்.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு மனநல பாதிப்பு அப்படிங்கிறது அது எப்படி எல்லாம் ஏற்படுது, அதை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆக்சுவலி பார்க்க போனா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பல விதத்துல, ஏன்னா எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் ஆண்களுக்கு சமம் சமம் அப்படின்ட்டு இப்ப பெண்கள் நிறைய பேர் பாக்குறப்ப இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க, டாமினேட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களும் வந்து நிறைய ஐடில ஒர்க் பண்றோம், நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணணும், ஆம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க, கோவப்படுறாங்க, லவ் அஃபேர்ல மாற்றி அவங்களுக்கு தெரியாம மாத்திடுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க நல்லா பேசினா போதும், சிரிச்சு பேசினா போதும், சந்தோஷமா பேசினா போதும், நமக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காம அன்பு இவங்ககிட்ட இருக்குதுன்னு அவங்களுடைய தராதரம் தெரியாம அவன் நல்லவனா கெட்டவனா, படிச்சவனா படிக்காதவனா, காசு இருக்கவனா இல்லாதவனா அப்படின்னு தெரியாம பழகி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பொருளை இழந்து சிலர் வந்து தன்னையும் இழந்து விட்டு தன்னுடைய நிலைமை தாழ்ந்து மனக்கவலை வந்து தற்கொலை பண்ற ஸ்டேஜ் நிறைய வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகள் இன்னைக்கு குழந்தை பருவத்துக்கு பேரண்ட்ஸ் லவ் கிடைக்கிறது இல்லை, அப்போ வந்து அவங்களுக்கு வளர்ப்பு முறை தெரியல, அவங்க தானா வளர்றாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட வர பேஷண்ட் எல்லாம் கேட்டா சில பசங்கள்லாம் வந்து ஒரு எட்டாவது படிக்கிற வந்து பாதை பக்கத்து வரப்ப அப்பா மட்டும் என்ன சொல்லலாம், நீ என்ன என்ன வளர்த்தியா, என்னை விட்டுட்டு ஆயா மட்டும் தானே விட்டு போயிட்ட, நான் ஹாஸ்டல் தானே விட்டேன், கேட்கறப்பெல்லாம் காசு கொடுத்தீங்க அதனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். நம்ம வந்து குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள்ங்கிறவங்க வந்து சம்பாதிச்சு கொடுத்தாதான் வாழ்க்கை, ஆண்கள் சம்பாதிச்சா தான் வாழ்க்கைன்னு இல்லை, அவங்க மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய மனசோட நிலைமை எந்த அளவு இருக்கு, அந்த ஸ்டெபிலிட்டி மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. முடியாதவங்ககிட்ட அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்தா நிச்சயமா மனசு பாதிக்கும், அவங்க அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணும். அதே மாதிரி ஒரு குழந்தை ஐக்யூ பார்த்தா நமக்கு நார்மலா 80 to 110 இருக்கணும், 60 இருக்கு, 70 தான் இருக்கு, அதை வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டு படிக்கவை படிக்கவைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவன் டிப்ரெஷன் வந்துடுவான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் படிக்கிறப்ப நம்மளால படிக்க முடியல, அப்போ பசங்க கிண்டல் அடிப்பாங்க, டீச்சர் வந்து நீ தனியாக உட்காரு, ஏன்னா ஒரு பையன் அது மாதிரி வந்திருக்கிறான், அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்து அவனை தனியாக உட்கார வச்சு என்னை அவமானப்படுத்தி அவனுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுது. ஸோ அப்போ ஏர்லியாகவே அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, அதில் வச்சு அவங்கள வெளியே கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து நிச்சயமா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும், குழந்தை பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மாவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும், கணவன் மனைவிக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும், அவங்க மனநலத்துல அக்கறை எடுத்துக்கணும்.
ஐயா, அது போல பல்வேறு காரணிகளால ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மனநோயினுடைய பாதிப்புகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த உளவியல் ரீதியான ஆலோசனைகளை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த சொல்லக்கூடிய ஆலோசனையின் மூலமா அவங்க மனநோயிலிருந்தோ அல்லது மன அழுத்தத்திலிருந்தோ விடுபட்டு ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னங்கய்யா வழி?
அதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து செல்ஃப் அனலைசிஸ், நம்ம யார், நம்மளுடைய லெவல் என்ன, நம்ம கெப்பாசிட்டி என்ன, அனலைஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். அளவுக்கு மீதான அமிர்தமும் நஞ்சு, ஸோ லிமிட்டேஷன் இருக்கணும், வானமே இல்லைன்னு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அதுக்காக வந்து தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்றது, தேவையில்லாம பிரச்சனைகள் மாற்றுறது, தேவையில்லாம படிக்கிறது, அப்படி போயிட்டு முடியல அப்படிங்கிற கட்டத்துல நாம மனநலம் பாதிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குறைச்சிக்க தெரியணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகணும், கொஞ்சம் கொஞ்சமா போகணும். எடுத்த உடனே நமக்கு ஐ ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஐடியில வரவங்க தான் சொல்லுங்க, ஏன் இந்த மனநலம் பாதிக்குதுன்னா, ஆரம்பத்துல எனக்கு 50,000 சேலரி, நீங்க ஒர்க் பண்ண நல்லா பண்ற நல்லா பண்ணு, ஒரு 8 மாசத்துல 2 லட்சம் கொண்டு வராங்க. அப்ப எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக அதிகமாக இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசையில போறேன். அப்ப ஸ்லீப் டிப்ரெஷன் வருது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்கா டிப்ரெஷன் வந்துடுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸையும், நான் ஈஸியா நம்பிடுறேன், அவங்க சொன்னாங்க, அவங்க தான் வாழ்க்கைன்னு இருக்கேன், திடீர்னு அவங்க ஈஸியா போயிட்டாங்க விட்டுட்டு, அப்ப எனக்கு ஒரு டிப்ரெஷன் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே லிமிட்டேஷன். வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ரயில் பயணம் மாதிரிதான், எதுவுமே நிலையில்லை. பட் நம்ம லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேண்டியது கிடைக்கும். ஸோ அது இல்லாத பட்சத்துல, கிடைக்காத பட்சத்துல அதுக்காக கவலைப்படக்கூடாது. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னா முயற்சி செய்யணும், அளவுக்கு அதிகமா முயற்சக்கூடாது. லிமிட்டேஷன் தான் முக்கியம். அதே மாதிரி ரெகுலரா இந்த யோகா மெடிடேஷன் ஃபாலோ பண்றதோ, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கு, ஒரு கேமு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே இன்னும் மனநலம் நல்லா இருக்கும். இருக்கிற பட்சத்துல மருத்துவர்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம், அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர், இளம் ஆண்கள், இளம் வயது பெண்கள், அவங்களுக்கு கூட தங்களுடைய கல்லூரி காலங்கள்ல, குறிப்பா பணி செய்யக்கூடிய பணியிடங்கள், தங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுடைய அடிப்படையில கூட பல்வேறு மன அழுத்தங்களுக்கு அவங்க ஆட்படுறாங்க. அதனால அவங்களால அடுத்த கட்ட ஒரு நகர்வு, அடுத்த கட்ட ஒரு முயற்சிக்கு செல்றதுக்கு கூட இந்த மன அழுத்தம் ஒரு தடையா இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க மன அழுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு வெளியில வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னென்னங்க ஐயா கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள்?
மெயினா வந்து இந்த நண்பர்கள் கிட்ட பேசுறப்ப, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மனதளவுல மாற்றம் தெரிகிறது, நடைமுறையில மாற்றம் தெரிகிறதுன்னா மனநல ஆலோசகர் தவறலாம். ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி இருக்காங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறான், சரியா தனியா உட்காந்துருக்கான், யார்ட்டும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான், அந்த சிரிப்பு போயிடுச்சு, நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையானாலும் அதையும் வந்து பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், பிளஸ் மனநல ஆலோசகருக்கு சொல்லணும். உங்களுக்கே மனசளவுல தெரியுது வித்தியாசங்கள் தெரிகிறதுனா, நீங்க வந்து வெளியில வந்து கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. மனநல மருத்துவரை பார்க்கறதுக்கும் பயப்படக்கூடாது. கோயிலுக்கு போகலாம், நல்ல ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம், உணவு முறையில வந்து கரெக்டான உணவு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு இது மாதிரிலாம் சாப்பிட்டு அவங்க உடல் நலத்தை பாதிச்சுக்கிறாங்க, வெயிட் அதிகமாயிடுது, அதனால நடக்க முடியல. மற்றவங்க கிண்டல் அடிக்கிறப்ப அதுக்கு பயப்படுறாங்க, அப்ப ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கு போனா அங்க வர ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால மாறக்கிறாங்க. ஸோ நல்லது கெட்டது எதுன்னு பிரித்தாயும் மனசு வேணும், இதை கண்டுபிடிக்கணும். நம்ம இது நல்ல காரியமா, இது கெட்ட காரியமா, நம்மளால டிசிஷன் முடிக்கணும்னா மற்றவங்களுடைய ஹெல்ப் நல்ல. அந்த காலத்துலலாம் வயசானவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த காலத்துல மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். லிமிட்டேஷன் வச்சுக்கணும், எதுலேயுமே அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது, அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது.
ஐயா, இன்னைக்கு இந்த மருத்துவ துறையில உளவியல் ரீதியா வழங்கக்கூடிய ஆலோசனைகளை நிறைய வளர்ச்சி முன்னேற்றம் இன்னைக்கு வந்துட்டே இருக்குது. அந்த வகையில மனநலனை பாதிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைகளா இருக்கட்டும், உளவியல் ஆலோசனை முறைகளா இருக்கட்டும், இன்னைக்கு அவை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு மறுவாழ்வு வாழ்வதற்கு அவை எந்த அளவுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருக்குங்க ஐயா?
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மனநலத்துக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து தெரப்பி, கவுன்சிலிங் தான். இண்டிவிஜுவலா கவுன்சிலிங் பண்ணலாம், குரூப் தெரப்பினா ஃபேமிலி தெரப்பி இருக்கு, குரூப் தெரப்பி இருக்கு, அப்புறம் கப்புள் தெரப்பி. இப்போ ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனைனா அவங்களுக்கு ரெண்டு பேரையும் வச்சு கவுன்சிலிங் பண்றது, இண்டிவிஜுவல் சைக்கோ தெரப்பி இருக்கு. இது மாதிரி தெரப்பிஸ் நிறைய இருக்கு. அந்த தெரப்பிஸ்லேயே வந்து பல வகையான நோய்களை சரி பண்ணலாம். ஏன்னா ஒரு விரிசல், சின்ன கண்ணாடி குடுகள் விரிசல் தான், அது விரிசல் ஆகிட்டே போகும். அப்படிதான் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது. அவங்களுக்குள்ள என்னன்னா ஈகோ ப்ராப்ளம் வரப்ப, நான் பெரியவங்களா நீ பெரியவங்கிறப்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அது டைவர்ஸ் வரைக்கும் போகும். அந்த இனிஷியலா ஆரம்பிக்கிறப்பே அவங்க ஒரு கவுன்சிலிங் வந்தாங்கச்சேன், மூணாவது ஆள் வந்து அதை கரெக்ட் பண்றப்ப அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு போக சான்சஸ் உண்டு. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரப்பிஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்த முறை ட்ரக் ட்ரீட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கெமிக்கல் லெவல்ல மாறிடுச்சு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல்ல வியாதி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தனா ஒரு 6 மாசம் 3 மாசம் கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த நோயை விட்டு வெளியே வந்துடலாம். நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பல் வந்தாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருடம் அவங்க கல்யாண வாழ்க்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தினைக்கும் நைட்டு வந்தா எங்க வீட்டுக்காரரு என்ன சந்தேகப்படுறாரு, போன் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாருன்னு. அவங்களுக்கு அது தெரியல, அந்த பொண்ணு அழுதுட்டே காற்ற ஓடிச்சு. இங்க வந்து ஒரு 15 days ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்த தடவை வரப்ப சொல்றாங்க, உண்மையிலே வாழ்க்கை என்ன இதுதான் இப்பதான் தெரியுது, அந்த சந்தேகம்ங்கிறது ஒரு நோய், அவர் வேணும்னே செய்யல, ஆனா நான் அவர் வேணும்னே சொல்றாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு. சோ அந்த மாத்திரை மருந்தனால அந்த எண்ணம் அப்படியே மாறி விடுகிறது, சந்தேகம் போய் அப்பதான் தெரியுது. அவங்க கேட்ட அடுத்த தடவை வரப்ப சேச்சு என் ஒய்ஃப் அப்படிப்பட்டவ இல்ல அப்படிங்கிறாங்க. சோ அந்த மருந்து மாத்திரைகள் அதையும் மீறி அதிகமாக இருக்குது, மருந்து மாத்திரைகள் கேட்கல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எலக்ட்ரோ கன்வர்சிவ் தெரப்பி ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப அவ்வளவு, உதாரணத்துக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ணியே ஆவன்னு வரான், எனக்கு வழியே இல்லை, ஈவன் ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணாடி எடுத்து கிழிச்சிக்க ட்ரை பண்றாங்க, ஃபேன்ல தூக்க மாட்டேங்கிட்டு, அப்ப இதா வரவங்களுக்கு ஒரு ரெண்டு இந்த தெரப்பி முன்னெதிர்ப்பு சிகிச்சை கொடுக்கும்போது அப்படியே அந்த எண்ணம் மாறி விடுகிறது. நான் ஏன் தற்கொலை பண்ணும், பரவாயில்ல வாழ்ந்து காட்டுகிறேன், ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் வாழ்றப்ப உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து நீ நிம்மதி நாடுங்கிற மாதிரி, நான் இவ்வளவு இருக்கு இருந்தாலும் இதுக்கு போய் தற்கொலைங்கிற ஒரு முடிவு எடுத்தினேன் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தை மாறி வராங்க அந்த ட்ரீட்மெண்ட்னால. சரி, நிறைய பேர் எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் பயமா இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப வந்து புதுசா வந்து அந்த காந்த சிகிச்சை ஆர்டிஎம்எஸ் அப்படின்னு வந்திருக்கு, டீப் ஆர்டிஎம்எஸ் ஆர்டிஎம்எஸ் இருக்கு. அது பார்த்தோம்னா நமக்கு தலைக்கு மேல வந்து இப்ப எப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ற மாதிரிதான், தலைக்கு மேல டெய்லி ஒரு 1/2 hour வந்து அந்த தெரப்பி இது கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் மாறி விடுகிறது. எதுவும் முடியல, வியாதி இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிறப்ப நாங்கள் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவோம். சரி, ரெசிடென்ஷியல் கேர், ஏன்னா இந்த நோய் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எங்களுக்கு தெரியும் இவன் எது செஞ்சாலும் நோயினாலுமே. அதே வீட்டுக்கு போறப்ப அவங்க வீட்டில் பேரண்ட்ஸோ மற்றவங்கள உனக்கு வேற வேலை இல்லையா சும்மா மாத்திரை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மாத்திரை நிறுத்துவாங்க, அப்ப பழையபடி நோய் வந்துடும். அந்த மாதிரி அவங்களுக்கு புரியாதவர்களுக்கு சரியாக சிகிச்சை அளித்து இம்ப்ரூவ் ஆகாதவங்களுக்கு ரெசிடென்ஷியல் கேர்ல ஒரு 3 to 6 months நாங்கள் வச்சு சிகிச்சை அளிக்கும்போது அவங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன், இவங்க டெய்லி வந்து டே கேர் சென்டர்னு வச்சிருக்கோம், அங்க வந்தாங்கன்னா சின்ன சின்ன வேலை, ஏன்னா மனநோயாளிகளுக்கு வந்து வேலை இல்லாத வீட்டுல தண்டக்காரன் திட்டுறது அதுவே கவலையா இருக்கும். சோ அப்ப இங்க வந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றப்ப அவங்க அந்த நோயை விட்டு வெளியே வர்றதுக்கு ஈஸியான வழிமுறைகளுக்கு இப்படி பல வகையான முன்னேற்றங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மனநோயாளிகள் வெளியே வர்றதுக்கு காரணமே ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா செலிபிரிட்டிஸ் எவ்வளவு பேர் வந்து மனநலம் பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறினவங்களாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி வரலாம். அதனால எல்லாருமே மனிதர்கள் தான், நாம அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுன்னா அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம்.
ஐயா, இது வரைக்கும் ஒரு மனநலன் அப்படின்னா என்ன, மன ஆரோக்கியத்தை எப்படி பேணணும், மனநலன் பாதிக்கிறதுக்கு என்னவெல்லாம் காரணிகளா சொல்லப்படுது, மனநல பாதிப்பு ஏன் வருது, குறிப்பா மன அழுத்தம், அதை எப்படி பாதுகாப்பா செயல்படுத்தணும், மன அழுத்தம் வரக்கூடிய காரணிகளை தவிர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், அதனுடைய சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேயர்களே, இதுவரை இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய மனநலம் பற்றி ரொம்பவே தெளிவாகவும் அருமையான தகவல்களையும் வழங்கிய திருச்சி ஆத்மா மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் எம் ராஜாராம் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.